முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவா என்குண பஞ்சரனே. அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில பாடுவார். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய். முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தருமோ என்றும் பாடுவார் கந்தரன் பூதியில. முருகா என்கின்ற நாமம் தமிழ் நாமங்களிலே முருகப்பெருமானுக மிகச்சிறந்த இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறது. வடமொழியிலே பலவிதமான நாமங்கள் நாமும் பார்த்திருக்கிறோம். ஸ்காந்தத்திலே இருக்கின்றது பலவிதமான நாமங்களை நாம் அனுபவித்தோம். ஆனால் மந்திரபூர்வமாக அனுபவபூர்வமாக பலவிதமான வடமொழியினுடைய சாரத்தையும் தனக்குள்ளே வைத்ததாக நம்மையெல்லாம் அருளுக்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு நாமம் உண்டென்று சொன்னால் அது ஒரு முருகப்பெருமானுடைய முருகா என்கின்ற நாமந்தான். முருகா 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 என்று விழி நனைந்து மனம் உருகி அவனுடைய நாமத்தை இதயத்திலே தேக்கி அவனுடைய உருவத்தை மனத்திலே தேக்கி அருள் பெற வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாமமானது முக்திக்கு நம்மை இட்டுச் செல்லுகின்றது. கருணைக்கு அருணகிரியான பெருமான் பாடுவார், விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மேன்மை குன்றாம் ஒளிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமே என்று பாடுவார். மொழி என்பது நம்முடைய பேச்சு என்ற பொருளிலே இந்த இடத்துல வராது. மேன்மை குன்றா மென்மை குன்றா மொழிக்கு துணை என்று எது சத்து சத்து சித்து ஆனந்தமாக இருக்கின்றதோ அந்த பரம்பொருளை சொல்லக்கூடியது பீஜாட்சரங்கள் என்று வித்தாக வித்தின்றியாதும் விளைவுந்தோ நின்னருளாம் சித்தின்றி அங்களுண்டோ செப்பாய் பராபரமே என்று தாய்மான பரவிடுவார் பாடுவார். வித்துக்களாக இருக்கக்கூடிய சில ஒலிகள் அதைத்தான் மந்திர சப்தங்கள் என்று சொல்லுகின்றோம். இது எப்போ முருகப்பெருமானுடைய நாமம் வந்தது அறிஞர்கள் தான் சொல்ல வேண்டும். யார் சொன்னார்கள்? அனாதி காலமாக இருக்கப்படக்கூடிய ஒரு நாமமாக முருகநாமம் வந்திருக்கிறது. எது ஓங்காரமானது உலகத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றதோ வேதத்துக்கெல்லாம் எது அடிப்படை? ஓங்காரம். ஓங்காரம் வேதத்துக்கு அடிப்படை, வேதம் பிரபஞ்ச சிருஷ்டிக்கு அடிப்படை. ஓங்காரமே இறைவனுடைய சுரூபமாக இருக்கின்றது. அந்த ஓங்காரத்தினுடைய வடிவமாக ஓங்காரத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடியது முருகா என்கின்ற நாமங்கள். மெய்மை குன்றா மொழி என்று சொல்லக்கூடியது இந்த இடத்துல மந்திரம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மெய்மை என்று சொல்லக்கூடிய இறைவனை சச்சித்தானந்த சுரூபமாக இருக்கப்பட்டதிலே சத்து என்று சொல்லக்கூடிய என்றைக்கும் நித்திய பொருளாக இருக்கக்கூடியவன் ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவன் ஆனந்தமே வடிவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எந்த மந்திரங்கள் சுட்டி காட்டுமோ அந்த மந்திரங்களுக்கு துணையாக அப்படின்னா என்ன அர்த்தம்? துணைன்னா என்ன அர்த்தம்? அதுவாக அந்த மந்திரங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருளாக இருக்கக்கூடியது முருகா எனும் நாமங்கள் என்று சொல்லுவார். முருகா எனும் நாமங்கள்னா முருகாங்கிறது ஒரு நாமமா பல நாமமா? அறிஞர்கள் சொல்லுவார்கள் முருகா என்பது பலவிதமான நாமங்களுடைய சேர்த்து என்று சொல்லுவார்கள். முருகா என்பது நாமமா மந்திரமா? முதல்ல அடிப்படையான கேள்வி. முருகாங்கிறது நாமமா மந்திரமா? நாமம்னா என்ன, மந்திரம்னா என்ன? நாமம் என்பது பெயர். நாமம் என்பது வடமொழியில சொல்லக்கூடிய பெயர் என்று தமிழில் சொல்லலாம். மந்திரம் என்பது இதை தாண்டியது. சிவான்னு சொன்னா ஒரு நாமம், சிவன் என்கின்றது நாமம். அதையே ஓம் நம சிவாயா என்று ஓங்காரத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது அது பஞ்சாட்சரமாக மந்திரமாக ஆகின்றது. இதே போலத்தான் முருகா என்பது நாமமா மந்திரமான? நாமமும் அதுவே மந்திரமும் அதுவே. எப்படி அது? தேன் என்று இருக்கின்றது. இந்த தேன் என்பது மருந்தா உணவா? பால் இருக்கின்றது, பசும்பால் இருக்கின்றது, இது மருந்தா உணவா? பசும்பாலை சாப்பிட்டா பசி ஆறும் நிச்சயம். இதே பசும்பால் பித்தத்துக்கு மருந்தாக வைத்திய சாஸ்திரத்திலே சொல்லப்படும். இதே பசும்பால் நம்முடைய பலவிதமான ரோகங்களுக்கு மருந்தாக சொல்லப்படும். இப்போ பசும்பால் என்பது மருந்தாகுமா உணவாகுமா? ரெண்டும் ஒன்றாகத்தான் இருக்கும். தேனையும் எடுத்துக்கொண்டால் தேன் உணவா மருந்தா? தேன் உணவும் அதுவே மருந்தும் அதுவே. அதே போலத்தான் முருகா என்பது நாமமும் அதுவே. முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னால் ஆனா அந்த நாமங்கள் எப்படி துணையா இருக்கின்றன, மந்திரமாகவும் இருக்கின்றன என்கின்ற மறைமுக பொருளைத்தான் மெய்முகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். இறைவனை எப்பொழுதும் தொழ வேண்டும், பாட வேண்டும், துதிக்க வேண்டும். அதுக்குதான் அருணகிரிநாதர் பாடுவார், கோடாத வேதனுக்கு யான் செய்த குற்றம் என் குன்றவிந்த தாடாடனே தெஞ்சணிகை குமர நின் தண்டையண்டால் சூடாத சின்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவும் எனக்கே தெரிந்து படைத்தனேனர். அவனை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். இறைவனை என்ன என்று தெரியாமல் இது ஒருவனுடைய பெயர் என்று சொல்லும் பொழுது அது நாமம், அவ்வளவுதான் நாமங்கள். ஆனா அதுவே இறைவனாகவே அந்த நாமம் இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு விட்ட பொழுது அது மந்திரமாக மாறுகின்றது. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு பெண் மாப்பிள்ளைய பார்க்கணும், பெண் பார்க்க மாப்பிள்ள வரப்போறார். அது வரைக்கும் போட்டோ கொடுத்துருக்கிறாங்க, அந்த போட்டோ கொடுத்து இவர்தான் மாப்பிள்ளை இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்த பொழுது அது போட்டோ இன்னும் பார்க்கல. அப்பவே நான் ஓகே இவர்தான் மாப்பிள்ளையா பார்க்க போறமா சரியா இல்லையா ஜாதகம் எல்லாம் பார்த்தாச்சு பெற்றோர்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இப்போ மாப்பிள்ளையை பார்க்கிறாள் பெண், பார்த்த பிறகு மனமிழந்தாள், அவனை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். அப்ப அந்த போட்டோங்கிறது போட்டோவா இருக்காது, அவனாகவே இருக்கும், அவனாகவே இருக்கும். அந்த படமானது மாப்பிள்ளையாகவே இருக்கும், அதோடு ஆடி பாடி ஊடி எல்லா விதமான சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டிருக்கும். கல்யாணம் ஆகிற வரை, கல்யாணம் அப்புறம் அவன் மாட்டின்ட்டான், அது வரைக்கும் படம் மாட்டிக்கொண்டது, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் மாட்டின்ட்டான். இந்த படமானது படமா அவனா? படம் என்பது அவனை பார்க்கின்றவரை படமாக இருக்கின்றது. அவனை பார்த்த பிறகு இவன் தான் என்னுடைய மணாளனாக ஆகப் போகிறான் என்று தெரிந்த பிறகு அந்த படமானது அவனாக ஆகின்றது. இது ஒரு பேப்பர் கிடையாது, இது ஒரு காகிதம் கிடையாது. அதே போலத்தான் முருகா என்று சொல்லக்கூடியது அவனை அனுபவிக்கின்றவரை, அவன் தான் பரம்பொருள் என்று உணர்கின்றவரை, நன்றாக புரிந்து கொள்ள உணர்கின்றவரை. அது வெறும் நாமமாகத்தான் இருக்கும். அவனை உணர்ந்த பொழுது, அவனை அறிந்த பொழுது, இவன்தான் பரம்பொருள் என்று தெரிந்த பொழுது அந்த நாமம் மந்திரமாக அவனாகவே ஆகின்றது. மந்திரம் என்பது வேற ஒன்றும் கிடையாது. மனத்திலே எவன் ஒருவன் தியானிக்கின்றானோ அவனை அந்த இறைவனிடத்திலே இட்டு செல்வது மந்திரம். மனத்திலே எவன் ஒருவன் இந்த சப்தத்தை நாமத்தை தியானிக்கின்றானோ அந்த பொருளின் இடத்திலே இட்டு செல்வது மந்திரம். அவ்வளவுதான் பொருள், வேறொன்னும் கிடையாது. அது வரைக்கும் இது நாமமா இருக்கும். இறைவனை அறிந்து கொள்ளுகின்றவரை, நம்மிடத்திலே பக்தி பிறக்கின்றவரை, அது நாமம். பக்தி பிறந்த பொழுது இது எப்படி தேனானது உணவாக இருக்குமோ அதுவே மருந்தாகவும் மாறும், பிறவி பிணிக்கு மருந்தாகவும் மாறும். அதனால தான் மொழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் என்று சொன்னார். இன்னொன்று உண்டு, இது நாமங்களா நாமமா என்று கேட்கும் பொழுது முருகா என்பது மூன்று விதமான நாமங்களை முகுந்தன் ருத்ரன் கஞ்சயன் என்று சொல்லும்படியாக மூன்று தெய்வங்களையும் விஷ்ணு ருத்ரன் பிரம்மா இந்த மூன்று பேருடைய நாமங்களையும் இதிலே கொண்டிருக்கின்றது. இதனால முருகா என்பது நாமங்கள் என்று சொல்லுவார் பெரியவர்கள் இதெல்லாம் சொல்லுவார். ஆனா அது மட்டும் கிடையாது, ஆன தனி மந்திர ரூப நிலை கொண்டது என்று அருணகிரிநாதர் பாடுவார். அது மாதிரி மந்திர ரூபத்தை கொண்டிருக்கின்றது இது. மூன்று சப்தங்களும் மூன்று விதமான தன்மைகளை சுட்டி காட்டி நம்மை முருகனிடத்தில் இட்டு செல்லக்கூடியது. இதுக்கு சாதாரணமாக பொருள் கொண்டால் முருகு என்று சொன்னால் மனமுடையது, முருகவிட்டாரும் காட்டி புவிபுனல் காலும் காட்டி, புவிபுனல் காலும் காட்டி அந்த படல திருவாலங்காட்டில் வரும் படி மீசை போயன்றாட்டி அடிமையை நீ வந்தேத்தி பரகதிதானம் காட்டி கொடுக்கக்கூடியவன். அதுல முருகவிட்டாரும் காட்டி, முருகு அவள், அதாவது மனமானது அவிழக்கூடிய அப்படின்னு பொருள் பண்ணும். அருள் மனம்
வீசி பிரகாசியா நிற்ப மாசிந்தோர் புத்தி அழிபாட.
ஞான வாசம் வீசக்கூடியது இந்த முருகா என்பது அருள் மனம் கொடுக்கக்கூடிய, அதனால முருகா என்பது அருள் மனம் உடையது அந்த இறைவன். ஒரு பொருள். இரண்டாவது, முருகா என்பது தேன் என்கின்ற தன்மையில வரும், முருகு என்பது தேன் என்கின்ற பொருளிலேயும் வருகின்றது. இது சுத்தமான தமிழிலே மிகச்சிறப்பாக சொல்லப்படும். இன்பத்தேனாக தான் சொன்னோம், இது உணவாகவும் இருக்கும் மருந்தாகவும் இருக்கும். அதே போல முருகா என்பது நாமமாகவும் இருக்கின்றது மந்திரமாகவும் இருக்கின்றது. முருகு என்பது அடுத்தது. இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் நமகா, இப்ப நமசிவாயான்னு சொல்லும்போது சிவம் என்பது நாமம், சிவாய சிவனுக்கு நமகா வணக்கம், ஓம் நமசிவாய வரும். இப்ப ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி பலவிதமான நாமங்கள் உண்டு, மந்திரங்கள் உண்டு, இதெல்லாம் மந்திரங்கள். ஓம் நம சிவாயா அப்படிங்கிறது இன்னொன்னு, ஓம் நம சிவாயே அப்படிங்கிறது இன்னொரு மந்திரம், இதெல்லாம் மந்திரங்கள் சொல்லுகின்றன தவிர அவரவர்கள் அவரவர்களுடைய குருக்களின் இடத்துல இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த மந்திரங்களுக்கெல்லாம், எல்லா மந்திரங்களுக்கும் ஓங்காரமானது தேவை, நமஹா என்கின்ற சப்தம் தேவை. ஆனா முருகா என்பதற்கு எந்த விதமானதும் இல்லை, எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை. ஏனென்னா இது மந்திரஸ்வரூபமாக நாட்டஸ்வரூபமாக தெய்வ தனிமொழியாக இருக்கின்ற காரணத்தினாலே இதுக்கு எந்த விதமான அடைமொழியும் தேவையில்லை என்று பெரியவர்கள் கூறுகின்றார்கள். பிரணவஸ்வரூபமாகவே இது இருக்கின்றது. முருகா என்று சொல்வதற்கு இளமையை உடையவன், இளமையானது, அழகுடையது, செல்வம் உடையது, வாசனையுடையது, தேன் என்றெல்லாம் பலவிதமான பொருள்கள் இடத்துல சொல்லப்படும். இப்போ இந்த முருகாங்கிற நாமம் தான் என்ன, முருகாங்கிறது என்ன நாமம், இந்த மந்திரம் என்ன மந்திரம், அப்படிப்பட்ட என்ன மந்திரம் இது, இது ஓங்காரமே வடிவாக இருக்கக்கூடியது. ஓங்காரம் எப்படி சன்னியாசிகளுக்கெல்லாம் ஓங்காரம் தான் உபதேசமாகும், பிரணவ உபதேசமாகும். எப்படி முருகப்பெருமான் தேவசிரேஷ்டரான சிவபெருமானுக்கும் முனிஸ்ரேஷ்டரான அகஸ்தியருக்கும் நரசிரேஷ்டரான அருணகிரிநாதருக்கும் இதை உபதேசம் பண்ணாரோ, அவர்களெல்லாம் சன்னியாசிகள் கிடையாது, எல்லாம் சம்சாரிகள். அருணகிரிநாதர் தான் எதுவும் இல்லாதவராக முருகனே கதி என்று இருந்தவர். ரெண்டு பேரும் லோபாவுத்திரையோடு இருக்கப்பட்ட அகஸ்தியர், பார்வதியோடு இருக்கப்பட்ட பரமேஸ்வரன். ஆனா சன்னியாசிகளுக்கு உபதேசம் ஆகக்கூடிய மிகப்பெரியது பிரணவ உபதேசம் என்று சொல்வார்கள். அதுதான் மந்திரத்தினுடைய மிகச்சிறந்த உபதேசமாக சொல்லுவார்கள். இது மந்திரம் என்று சொல்லும் பொழுது ஓங்காரமாக இருக்கின்றது, அதுவே நாமம் என்று சொல்லும் பொழுது முருகா என்கின்ற நாமமாக வருகின்றது. எப்படி கண்டுபுராணத்துல சொல்லும் பொழுது, ஓம் எனும் எனப்படும் குடிலையே ஒப்பிலா முருகன் மா முகத்துள் ஒன்றாம், அவன் தன்மை யார் வகுப்பார் என்று சொல்வார். ஓம் என்று சொல்லக்கூடிய குடிலை பிரணவம், இதெல்லாம் பார்த்தோம் உபதேசத்தப்ப பார்த்தோம். நம்ம குடிலை என்று சொல்லக்கூடிய பிரணவம் இருக்கிறதே, அதுதான் முருகன் மாமுகத்தில் ஒன்றாம் என்று சொல்லப்படும். ஆறு முகத்திலே ஒரு முகமாக இந்த பிரணவமே இருக்கின்றது என்று கந்தபுராணன் சொல்லும். இதுல சொல்லும் பொழுது வேற எந்த விதமான நாமத்தையும் இவர்கள் பயன்படுத்தவில்லை. கச்சியப்பு முனிவர் பாடுகின்றார் முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். முருகப்பெருமானை இந்த நாமத்தை இதுல சொல்லித்தான் ஓம் எனப்படும் குடிலையே முருகன் மாமுகத்துள் ஒன்றாம் என்று பாடுவார். ஓங்காரமே முருகன் முகம், இந்த ஓங்காரம் தான் முருகன் என்கின்ற நாமமும் கூட. இந்த தமிழ் பெயரை மூன்றாக பிரிக்கலாம். எப்படி, மூ ரு கு என்று பிரிக்கலாம். ம உ இந்த மூன்றும் சேர்ந்தா தான் முருகு என்று வருகின்றது. இந்த மூன்றும் வரும் பொழுது இந்த மூன்றிலேயும் ஒரு சிறப்பு உண்டு. வேதாந்த சூத்திரத்திலே உரைவகுத்த நீலகண்ட சிவாச்சாரியார் சொல்லுவாராம், ஓம் என்பது என்னன்னா அகார உகாரம் அகாரங்கள் என்று சொல்லுவார். அக்னிமேலே புரோகிதம் யஜ்ஞஸ்ய தேவம் ருத்விஜம் ஹோதா ஆரம் ரத்னதாதவம் என்று எடுத்த உடனே ஆரம்பிக்கின்றது ருக்வேதம். அதுல அகாரமானது ஆரம்பிக்கின்றது. ஊ என்று சொல்லும் பொழுது யோனி சமுத்திரோ பந்து என்று யஜுர்வேதத்தில இடையிலே மந்திரமாக வருகின்றது உகாரமானது. சமானம் வரம் என்று சாமவேதத்திலே இறுதியாக வருகின்றது. இதை நீலகண்ட சிவாச்சாரியர் அகார உகாரம் அகாரமாக இருக்கக்கூடியது ஓ என்று சொல்லுகின்றார். இந்த ஓ என்கின்ற எழுத்து இந்த ஓங்காரமாக அகார உகாரம் அகாரம் சேர்ந்ததாக வரும். இதை பிரித்தால் அகார உகாரம் மகாரங்கள் இருக்கிறது. அந்த உகாரமும் மகாரமும் சேர்ந்துதான் முதல்ல மூ என்று ஆரம்பிக்கும். உகாரம் திருப்பி ரகாரத்தோட ரேபம் என்று சொல்லுவார்கள், சேர்ந்து ரு, காவோடு சேர்ந்து கு. இந்த பின்னாலே இருக்கக்கூடிய இரண்டும் அகார உகார மகாரத்திலே உகார மகாரங்கள் இரண்டும் சேர்ந்து முதலில் மூ என்று சொல்லும்படியாக ஆரம்பித்திருக்கிறது. இந்த மூன்றையும் அப்படியே திருப்பி போட்டு பாருங்க, முருகு குமர என்று அப்படியே அந்த உகாரத்தை மாத்தி போட்டா வரும். சடாட்சரம் நம குமாராய என்று சொல்லும்படியாக, அதுதான் குமாரன் என்று சொல்லும்படி பின்னால பார்க்கலாம் என்று சொன்னேன். என்றும் இழையாய் அழகியாய் என்று சொல்லும்படியாக, குன்றம் இருந்தாய் குடைகடலில் சூர்ந்தடிந்தாய் பொன்றப்படையாய் என்று சொல்லும்படி, என்றும் இழையாய் அழகியாய் ஏரூர்ந்தான் ஏரே என்று குமரன் என்று வடமொழியில சொல்லப்படும். நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியது சரவண, அந்த சரவண பவ என்று இப்பொழுது நாம் சடாட்சரத்தை சொல்லுகின்றோமே, பழைய காலத்திலே நச்சினார்கிரியார் உரை திருமுருகாற்றுப்படை உடை பார்க்கும் பொழுதும் அல்லது பிற பெரியவர்களுடைய உரைகளை சொல்லும் பொழுதும் அவர்கள் நமக்குமாராய அல்லது குமாராய நமகா என்று சொல்லக்கூடியதுதான் சடாட்சரம் என்று சொல்லுகின்றார்கள். இந்த குமார என்பதை தமிழிலே எழுதும் பொழுது திருப்பி எழுதினா குமர மூருக மூன்று எழுத்து இங்கே அப்படியே வரும். மந்திரமாக தமிழிலே வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கும். அகாரம் என்பது இறைவனை சொல்லக்கூடியது. அகாரவாசியன் என்று சொல்லும்படியாக இறைவனை காத்தை தொழிலை சொல்லும். அகாரம் என்பது காத்தல் தொழிலை சொல்லும். அந்த அகாரத்துக்குள்ளே உகாரமும் மகாரமும் மறைந்திருக்கிறதுனாலே இந்த, அதாவது சொல்லுவாங்களே சொல்லலாம் இல்லையா, அதே போலத்தான் அகாரம் என்பது ஊவும் மாவும் சேர்ந்தது, அகாரம் உகாரம் அகாரம். அதே போல அப்படின்னா உகாரம் அகாரத்தை எடுத்து அகாரம் இருக்கிறது என்று பொருள் தானே. அதனால தான் மூ என்கின்ற எழுத்து அகாரத்தையும் இறைவனையும் தன்னிடத்திலே கொண்டிருப்பதாக பொருள். அங்கே மூ என்கின்றதாக ஆரம்பித்திருக்கிறது ஒன்று. இரண்டாவது, இந்த முருகா என்பதுல மெல்லின எழுத்து முதல்ல ஆரம்பிக்கின்றது. தமிழில மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று சொல்லும் பொழுது மூன்று விதமான இன சொற்களையும் இங்கே கொண்டிருக்கும். மெல்லினம் இடையினம் வல்லினம் என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களையும் இங்கே கொண்டிருப்பதாக அகார உகார மகாரத்திலே உகார மகாரத்தை சேர்த்து மூ என்பதாக இங்கே ஆரம்பித்திருக்கும் ஒன்று. அடுத்தது சொன்ன, இந்த மூ என்று சொல்லக்கூடியதுக்கு ஏன் இப்படி ஆரம்பிக்கணும்? பிரணவத்திலே மகாரம் என்று சொல்லக்கூடியது ஜீவனை சுட்டிக்காட்டும், அகாரம் இறைவனை சுட்டிக்காட்டும், உகாரம் அருட்சக்தியை சுட்டிக்காட்டும். ரெண்டையும், அதாவது ஜீவனையும் பரமனையும் இணைக்கக்கூடியது உகாரம். ம என்கின்ற எழுத்து மன அவபோதனே என்று சொல்லும்படியாக மனம் உடையது, எவன் அறிவினனாக இருக்கின்றானோ அப்பேற்பட்ட இந்த உயிர்களை ஜீவாத்மாக்களை சொல்லும். அது வந்து கடைசியாக இருக்கக்கூடிய மகாரம். நமக்கு ஜீவர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட வடிவம் முருகனுடைய வடிவம் அவதாரம். அதனால்தான் ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்கு அருள் செய்வத கருணை கூறும் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று கருணை கூர்ந்த முகங்களோடு அருள் செய்வதற்காகவே உயிர்களுக்கு உஜ்ஜீவனம் உய்வடைய செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் முருகனுடைய அவதாரம். இப்போ உயிர்களுக்காக வந்த அவதாரத்தில் உயிர்களை அதனால தான் முதல்ல வைத்தார். அகார உகார மகாரத்திலே மகாரத்தை முன்னாலே சேர்த்தார். முதல்ல மா என்கின்ற எழுத்து அதனால தான் முன்னால வந்தது. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மா என்கின்ற எழுத்தைய மருகானோ வேற எப்படியா சொல்ல முடியாத? ஏன் முருகாங்கிற நாமம் உருவானதுன்னா அவர்களோடு உயிர்களுக்கு தன்னுடைய கருணையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கருணை என்கின்ற அருட்சக்தியான ஊ என்கின்றதை அதனோடு சேர்த்தார். ஊ என்பதற்கு உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். ஊ ம அ என்று சொல்லக்கூடியது எப்படி ஆ ஊ ம வருமா, உமா என்று சொல்லக்கூடிய ஊ ஆ ம என்று வரும். அதுக்கு பேர் உமா பிரணவம் என்று சொல்லுவார்கள். உமாங்கிற அம்பிகையினுடைய பிரணவமாக சொல்லும் பொழுது உகாரமானது முன்ன வரும். என்ன அருட்சக்தி, நம்மை வாழ வைக்கக்கூடிய இறைவனுடைய கருணை. முதல்ல இறைவன், அகாரம் என்பது இறைவன், மகாரம் என்பது ஜீவாத்மா. இந்த பரமாத்மா ஜீவாத்மா இரண்டையும் சேர்க்கக்கூடிய கருணையாக அல்லது குருவாக இருக்கக்கூடியது உகாரம். இந்த கருணை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே அந்த அருட்சக்தி, அருளது சக்தியாகும் அறம் தனக்கு என்று சிவஞான சக்தியார் சொல்வதைப் போலவே அருளாக இருக்கப்பட்ட கருணை இருக்கின்றது. அதுதான் அம்பிகை. அந்த அம்பிகையை அருட்சக்தியை கருணையை இந்த ஜீவாத்மாவோடு சேர்த்து மூ என்கின்ற வார்த்தையாக எழுத்தாக முதல்ல கொண்டு வரப்பட்டது. முதல்ல முக்கியமானது காத்தல் தொழிலாக ஜீவாத்மாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை உய்வடைவதற்காக உய்வடைவச் செய்வதற்காக தன்னுடைய அருளை அதனோடு சேர்த்து ம என்கின்ற அக்ஷரத்தோடு உ என்கின்ற அக்ஷரத்தை சேர்த்து மூ என்கின்ற எழுத்தாக முதல்ல ஆரம்பித்தது. இதை பார்த்த முத்தைத்தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என போது மூ மூ மூன்னு கொண்டு வருவர். முத்தைத்தருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருவர் என போதும் முக்கட்பரமற்கு சுருதியும் உட்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முதக்க தமரது மடிவேன பத்து தலை தத்தக்கணைதோடு ஒத்தைக்கிரி மத்தை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்தக்கிர தத்தை கடவிய வட்சி புகழ் வெச்சத்தொகுவர் ஒற்றத்தோடு ரட்சித்தருவது ஒரு நாளே என்று முதல்ல இரண்டு பராக்களிலேயும் முதல்ல எடுத்த பொழுது என்ன கொடுக்கின்றார் முகார முகார முகாரத்தை கொண்டு வருகிறார். என்ன அடியவர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே ஏற்பட்ட அவதாரம் நாமம் இந்த முருகநாமம் முருக அவதாரம். அதனால முதல்ல அதை எடுத்துக்கொண்டார். அதே போல இன்னொன்று பார்க்கலாம் அகார உகாரம் அகாரத்திலே அகாரம் என்பது இறைவன் உகாரம் என்பது அருட்சக்தி என்று பார்த்தோம். தன்னுடைய கருணை கூர் முகங்களாரும் என்று சொல்வதனால அந்த கருணையே வடிவாக இருந்து இறைவன் உயிர்களோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால நமக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கின்றான். முதலே அதெல்லாம் பார்த்தோம். நமக்குள்ளே அணுமாத்திர சுரூபனாக அவன் இருக்கிறான் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் நமக்குள்ளே அந்த இறைவனுடைய அருட்சக்தி ததும்பி இருக்கிறது இந்த முருகநாமத்திலே தோன்றும். அதனால மூ என்று சொல்லக்கூடிய எழுத்தில் ஆரம்பிக்கும். ஒன்று ரெண்டு மூன்றாவது பார்க்கலாம். மூ என்கின்ற எழுத்துக்கு முக்தி நிலம் என்றக்கூடிய பொருளையும் சொல்லுவார்கள். முக்தியை ஜீவாத்மாக்களுக்கு கொடுக்க வேண்டும் மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முக்தி என்று சொல்லக்கூடிய முதல் வார்த்தையும் எடுத்து அந்த இடத்துல கொடுக்கின்றார் மூ. அடுத்தது முகுந்தன் என்று சொல்லும்படியாக எவன் காத்தல் தொழிலை உடையவனாக விஷ்ணு என்று இருக்கின்றானோ அகாரவாசியோ விஷ்ணுகோ என்றவனும் அந்த பரம்பொருளும் தானே என்று காட்டி அந்த காத்தல் தொழிலையும் செய்யக்கூடியவன் முக்தியை அழிக்க முக்தியை கொடுக்கக்கூடியவன் என்று சொல்லும்படியாக முக்தியை கொடுக்கக்கூடியதாக காத்தல் தொழிலை செய்யக்கூடிய தன்னுடைய கருணையை முன்னே வைத்து மூ என்கின்ற எழுத்தாக முருகநாமத்தினுடைய முதல்ல வந்தது. அடுத்தது ரூ என்கின்ற தன்மை வரும் இல்லையா. மூ என்கின்ற ரூ என்கின்ற தன்மை வரும் பொழுது ரேபம் அல்லது ரிங் க்ஷீணே என்று சொல்வார்கள். சமஸ்கிருதத்தை சொல்லும் பொழுது ரா என்கின்றதுக்கு ரெண்டு விதம் சொல்வார்கள். அதாவது அக்னியினுடைய வடிவம் அக்னியினுடைய வடிவம் எப்பொழுதும் அழியக்கூடியது அதனால தான் ரிங் க்ஷணே அதாவது க்ஷீணமடியக்கூடியது. ரா என்பதற்கு சமஸ்கிருதத்தில் ரகாரம் சொல்றதில்ல ரேபம் என்று சொல்லுவார்கள். அழியக்கூடியது என்று சொல்வதனாலே ரா என்கின்ற தன்மை வரும். நன்றாக கவனிக்கலாம். உயிர்கள் அவர்கள் தனியாக இருக்கும் பொழுது தனுகரண போக புவனங்களை படைத்தாலும் கூட இறைவனை அடைய மாட்டாது இறைவனை அறிய மாட்டாது. தன்னுடைய கர்ம ஆணவ மாயையின் காரணத்தினாலே அழியப் போகின்ற உயிர்களை தன்னுடைய கருணை என்று சொல்லக்கூடிய உகாரம் கொடுத்து அவர்களுடைய பாவங்களை க்ஷிணிக்க செய்வதனாலே இரண்டாவது எழுத்து அவர்களுடைய பாவத்தை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக ர என்று சொல்லக்கூடிய ரேபத்தை போட்டார் இந்த இடத்துல. ரேபம் என்பது நசிக்க செய்யக்கூடியது என்று வரும். இப்ப நம்முடைய பாவங்களை எல்லாம் நசிக்க செய்யும்படியாக நம்மை முக்தி நலத்துக்கு இட்டு செல்ல வேண்டும் என்றால் என்ன வேணும் நம்முடைய பாவம் எல்லாம் க்ஷீணமடைய வேண்டும் அதாவது அழிய வேண்டும். இந்த அழிவதற்காக பாவங்களை எல்லாம் அழிப்பதற்காக அழித்தல் தொழிலை இரண்டாவதாக வைத்து ர என்று சொல்லும்படியாக அந்த முருகு என்று வைத்தார். அழிப்பது என்று சொல்லாலும் கூட இது அறக்கருணை நமக்கு அருள் செய்வதற்காகவே வந்த விஷயம். அதனால தான் ஊ என்பதை இந்த இடத்திலேயும் சேர்த்து எது கருணை இருக்கின்றதோ கருணை முதலிலே அடியவர்களிடத்தே இருக்கின்றது அடியவர்களுடைய பாவத்தை அழிப்பதற்காக அழித்தல் தொழிலேயும் தொழிலிலேயும் கருணை இருக்கின்றது என்று இந்த உகாரம் மீண்டும் அந்த இடத்திலே சேர்த்து கொண்டது மூ ரு. கூ என்று சொல்லும் பொழுது ககாரம் என்று சொன்னால் எதுவும் சிறியது அப்படின்னு பொருளும் பால அதாவது சமஸ்கிருதத்தை சொல்லும் பாலக உதக தண்ணீர் என்று இருந்தார் அது சின்னதா இருந்தா உதக பாலன் பால கா என்பது ஒன்றை சின்னது பண்ணும் அதை சிறியதாக மாற்றுவது ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் கா அதில் சேர்க்கும் பொழுது சிறியதாக ஆகும் என்று படமுடி வல்லுநர்கள் சொல்வார்கள். இந்த மந்திரமாக இருக்கப்பட்ட நாமத்தில் கான்னு ஏன் சேர்த்ததுன்னா உயிர்களுக்கு கருணை கொடுத்தான் அவர்களுடைய பாவங்களை நசிக்க செய்தான் அவை இறைவனோடு சேரும் ஆனா இறைவன் நமக்காக இந்த இடத்துல இறங்கி வருகின்றான். தன்னுடைய பரம்பொருள் சுரூபத்தை விட்டு அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு நமக்காக ஒரு முகம் எடுத்து கருணை கோர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் என்று நமக்காக தன்னுடைய பரம்பொருள் தன்மையை விடுத்து சிறிய வடிவத்திலே இதுதான் என்னுடைய வடிவம், இதுதான் என்னுடைய நாமம் என்று சொல்லும்படியாக ஓரருவம் ஒரு நாமம் ஒன்றுவில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் என்று என்ன பொருளாக இருப்பவருக்கு இதுதான் பொருள் என்று சுட்டிக்காட்டும்படியாக தன்னை சிறியதாக ஆக்கிக் கொண்டு வருகின்றானே, தன்னை அடியவரிடத்திலே கொண்டு வந்து கொடுக்கின்றானே, அப்படி சிறியது படுத்திக் கொண்டு வருகிறதுனாலே கூ என்பது அதுவும் அருட்சக்தியோடு வருவதனாலே முரு கூ என்று கூ என்பது அவனை குறைத்து பரம்பொருள் தன்னையை குறைத்து நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து கருணையோடு நிறுத்துகின்றது முரு கூங்கிற ஒரு பொருள். இன்னொரு விஷயம் உண்டு, இதே முரு கூங்கிறதுல கடைசி இரண்டு எழுத்துக்கள் என்ன ரூ கூ என்னது, அது திருப்பி போடுங்க குருன்னு வரும்.